ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க் நற்செய்தி பிரிவு 7 அருள் வாக்கியங்கள் 24-30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இனியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடல் 128 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று வாசிக்க கேட்டோம். யூத சமூகத்தில் ஒருவர் மற்றவரை பார்த்து வாழ்த்துவது, குறிப்பாக திருமணம் முடித்த நிலையில் இருந்த கணவன் மனைவியை இப்படிப்பட்ட வார்த்தைகளில்தான் அவர்கள் வாழ்த்தினார்கள். நற்பேரும் நலமும் பெற வேண்டும். இன்றைய நாளில் நாம் முன்னுரையில் குறிப்பிட்டது போல புனித லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித லூர்து அன்னையை உலகம் முழுவதும் நலம் தரும் நாயகியாக கொண்டாடுகின்றது. ஆகையினால்தான் இன்றைய திருநாளில் நமது தாய் திரு அவையும் 29வது உலக நோயுற்றோர் தினத்தை நினைவு கூறுகின்றது. மனித வாழ்வில் இந்த நலம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நாம் இந்த நாட்களில் மிக அதிகமாகவே உணர்ந்திருக்கின்றோம். முதலில் நம்முடைய சிந்தனையை புனித லூர்து அன்னையை மையமாக வைத்து தொடங்குவோம். புனித லூர்து அன்னை 1858 பிரான்ஸ் நகர் நாட்டில் உள்ள லூர்து மாநகரில் பெர்னதெத் என்ற இளவலுக்கு காட்சி தருகின்றார். அன்று தொடங்கி 16 ஜூலை வரை அந்த காட்சிகள் தொடர்கின்றன. முதல் காட்சியில் அன்னை கன்னிமரியா பெர்னதெத் அவர்களுக்கு ஒரு நீரூற்றை காட்ட, கடைசி காட்சியில் நாமே அமல உற்பவம் என்ற அந்த உன்னதமான வார்த்தைகளை கூறுகிறார். நாமே அமல உற்பவம், இதுதான் லூர்து மாநகரின் காட்சியின் முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சொல்லுவது என்ன? ஒரே பொருள்தான், தூய்மை. அதாவது அன்னை கன்னிமரியா தூய்மையாக இருந்தார். இந்த தூய்மையின் பொருள் என்ன? தூய்மை என்பது தாய்மைக்கான தயார் நிலை. அப்படித்தான் அன்னை மரியாவுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா மெசியாவாகி இயேசுவை பெற்றெடுப்பதற்கான தயார் நிலையை இந்த தூய்மை வடிவில் பெற்றிருக்கின்றார். அதுதான் அவருடைய அமல உற்பவம். இந்த நாளில் அன்னை கன்னிமரியா பெர்னதெத் அவர்களுக்கு வழங்கிய அந்த உடனிருப்பின் செய்தி என்னவென்றால், நீரூற்று. அந்த நீரூற்றை பருகுபவர்கள், நீரூற்றுக்கு அருகில் வருபவர்கள் நீரூற்றை தொடுபவர்கள் அனைவரும் நலம் பெறுவார்கள். ஆக அன்னை கன்னிமரியா தன்னையே நலம் தரும் கருவியாக முன்வைக்கின்றார். இது அவருடைய உடனிருப்பை காட்டுவதோடு எப்படி மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு நலம் தருவதற்கு மெசியா வந்தாரோ அந்த மெசியாவுடைய வருகையை அடையாளப்படுத்துவதாக இந்த உடல் சார்ந்த நலத்தையும் இந்த காட்சி குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பின்புலத்தில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை 29வது உலக நோயுற்றோர் தினம் என்று கொண்டாடி அதற்கு அடிப்படையாக அவர் தருகின்ற செய்தி என்னவென்றால், இயேசு தருகின்ற வார்த்தைகள் மத்தேயுவின் செய்தி 23:8 உள்ள வார்த்தைகளைத்தான் அவர் தன்னுடைய செய்தியாக தருகிறார். அந்த வார்த்தைகள் எவை? நீங்கள் ஒருவர் மற்றவருடைய சகோதர சகோதரிகள். அதாவது இயேசு தன்னுடைய பணிக்காலத்தில் தன்னை சுற்றி வாழ்ந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய வெளிவேடத்தை கண்டித்து கொண்டிருக்கின்ற வேளையில், உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என முன்வைக்கின்றார். ஆக போதகர் ஒருவராக இருக்க நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டுமென்றால் அதன் முதல் பொருள் என்னவென்றால், நம்மிட வாழ்வில் இருக்கக்கூடிய வெளிவேடத்தை அகற்ற வேண்டும். வெளிவேடம் என்றால் என்ன? நம்முடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடுதான் வெளிவேடம். அதாவது நான் ஒன்றை நம்புகிறேன், நான் அந்த நம்புவதை சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை செயல்படுத்தவில்லை என்றால் நான் வெளிவேடத்தோடு செயல்படுகிறேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். திருத்தந்தை எதற்காக இந்த பகுதியை எடுத்து உலக நோயுற்றோருக்கான செய்தியை தர வேண்டுமென்றால், அவரை பொறுத்தவரையில் இன்றைய உலகம் நோயுற்றோரை கண்டுகொள்வதில், நோயுற்றோருக்கு அரவணைப்பு தருவதில் ஒரு வெளிவேடமான நிலையில்தான் இருக்கின்றது. அது மருத்துவ உலகமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப உறவுகளில் யாராவது நோயுற்று இருந்தால் அவர்களை பார்க்கின்ற நம்முடைய முறையாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் ஒரு வெளிவேடம் இருக்கவே செய்கின்றது. ஆனால் வெளிவேடம் இல்லாத ஒரு நிலையில்தான் நாம் ஒருவர் மற்றவருக்கு நலம் தர முடியும். நலம் இன்மை என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். அதாவது நோய், நோய் என்பதை நாம் 3 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். முதலில் நோய் என்பது நம்முடைய நொறுங்கு நிலையின் அடையாளம், அதாவது வலுவற்ற நமது நிலையின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் நோய். எடுத்துக்காட்டாக ஒரு வைரஸ் கிருமி என்னுடைய உடலை தாக்குகிறது என்றால் என்னுடைய உடலில் வலிமை இல்லை. ஆக முதலில் நான் நோய்வாய்ப்படும் போது என்னுடைய வலுவற்ற நிலையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது, நான் அங்கே உணர்வது ஒரு வகையான அச்சம். என்ன அச்சம்? இந்த நோய் அடுத்து என்ன நிலைக்கு என்னை கொண்டு போகும், அடுத்து என்ன நடக்கும், இதற்கு மருந்து இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பரிதவிப்பு. ஆக இரண்டாவது வரக்கூடியது அச்சம். மூன்றாவதாக ஆற்றல் இழப்பு. ஏற்கனவே இந்த நோய் வந்ததால் என்னுடைய ஆற்றல் ஒரு பக்கம் இழக்கப்பட, இந்த பயத்தினால் என்னுடைய ஆற்றல் தொடர்ந்து இழந்து கொண்டே நான் இருக்கின்றேன். ஆக என்னுடைய நொறுங்கு நிலை, என்னுடைய அச்சம், என்னுடைய ஆற்றலின்மை, இந்த மூன்றும் என்னை எதை நோக்கி செலுத்துகிறது என்றால் கடவுளை நோக்கி. அதாவது என்னால் எதையும் தனிப்பட்ட நிலையில் செய்ய இயலாது, நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் ஒரு நிலையில் என்னை கடவுளை நோக்கிய சார்பு நிலைக்கு தள்ளுவதுதான் அந்த நோய். ஆக நோய் என்பது ஒரு எதிர்மறையான விடயமல்ல, மாறாக ஒரு நேர்முகமாக என்னை கடவுள் மேல் சார்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக என்னை தூண்டுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நோயுற்றோருக்கு நாம் எப்படி நம்முடைய உடனிருப்பை காட்ட வேண்டும்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள், நாம் ஒருவர் மற்றவருக்கான சகோதர சகோதரி என்ற உறவில் நாம் இணைந்திருக்கும் போது, எனக்கு அடுத்திருப்பவர் நோயுற்றிருக்கும் போது அவருக்கு என்னுடைய உடனிருப்பை காட்டி அவருக்கு தேவையானவற்றை நான் செய்கிறேன். ஆக என்னை சுற்றியிருப்பவர், அவர் முதியவராக இருக்கலாம், நோயுற்றவராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில் துன்புறுவராக இருக்கலாம், அவருக்கு என் உடனிருப்பை காட்டும் போது நான் அவருடைய சகோதரராக சகோதரியாக மாறுகின்றேன். ஆக நான் எப்பொழுது எனக்கு அடுத்திருப்பவருடைய சகோதர சகோதரியாக நான் மாறுகிறேனோ அப்போதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆதாம் ஏவாளை பார்த்து குறிப்பிட்டது போல, இதோ இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாயிருக்கிறாள் என்று அவரோடு நம்மை ஒருங்கிணைத்து கொள்ள முடியும். ஆக அன்னை கன்னிமரியா தூய்மையின் எடுத்துக்காட்டாக வந்தவர். அவர் இந்த உலகத்திற்கு செய்தது இதுதான், தன்னையே மனுக்குலத்தோடு ஒருங்கிணைத்து கொள்கிறார். எப்படி? இயேசுவோடு உடன் நடக்கின்ற பயணத்தில் பெத்லகேம் தொடங்கி கானாவில், கானாவில் தொடர்ந்து கல்வாரியில் அவருடைய பயணம் முடிவடைகின்றது. அங்கே ஒருவர் மற்றவரோடு சகோதர சகோதரி நிலையில் அன்னை மரியா இணைந்திருக்கின்றார். ஆக நாம் இன்று நோயுற்றோரோடு இணைந்திருக்கும் போது நாமும் அதே ஒரு உடனிருப்பை காட்ட முடியும். இந்த ஒரு பின்புலத்தில் நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற அந்த சுற்றுமடலை நாம் சிந்திப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு 2020 அக்டோபர் 3 இந்த சுற்றுமடலை வெளியிடுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 3 சுற்றுமடல் இது. முதல் சுற்றுமடலுடைய பெயர் லூமன் ஃபிதேயி, தமிழில் நம்பிக்கையின் ஒளி. இரண்டாவதாக லவுதாதோ சி, உமது புகழ் ஓங்குக அல்லது உமது புகழ் சாற்றப்படுக அல்லது உமக்கே புகழ். மூன்றாவதாக ஃப்ரத்தெல்லி தூத்தி, அதை அனைவரும் சகோதரர் என்று மொழிபெயர்க்கலாம் அல்லது அனைவரும் உடன் பிறந்தோர் என்று மொழிபெயர்க்கலாம். இதை ஒரு சமூக சுற்றுமடல் என்று திருத்தந்தை அவர்கள் அறிமுகம் செய்கின்றார். அது என்ன சமூக சுற்றுமடல் என்றால் சமூக உறவுகள் சார்ந்தது. இதற்கு முன் திருத்தந்தை அவர்கள் எழுதிய லவுதாதோ சி, உமக்கே புகழ் என்ற சுற்றுமடல் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது. நம்மை சுற்றி இருக்கின்ற சுற்றுச்சூழலை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும், அந்த சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற மாசுகளால் அவை நம்மை எப்படி பாதிக்கின்றன, நாம் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தோடு ஒரு ஒரே இல்லமாக நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை தொடர்ந்து வருகின்ற இந்த சுற்றுமடல் என்ன சொல்கிறார் என்றால், நாம் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கிறோம். திருத்தந்தை அவர்கள் இதை 2 உறவுகளாக சொல்கிறார். இந்த சோசியல் என்சிக்ளிக்கல் சமூக சுற்றுமடலை அவர் இப்படியாக சப்டைட்டில் அவருக்கு கீழே தலைப்பிடுவது என்னவென்றால், ஆன் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது உடன் பிறந்தோர் இருக்கின்ற உறவு, அதே நேரத்தில் நட்பு உறவு. இந்த 2 உறவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவை, அல்லது எல்லா உறவுகளும் இந்த 2 உறவுகளுக்குள் அடைக்கிறலாம். ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், எனக்கு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி இருக்கிறார் என வைத்துக்கொள்வோம், அவரை நான் தேர்ந்தெடுக்க முடியாது, அவர் எனக்கு கடவுளால் கொடுக்கப்படுபவர். ஆனால் ஒரு நண்பரையோ ஒரு தோழியையோ நான் தேர்ந்தெடுக்கலாம். ஆக அங்கே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி இவரோடு நான் பேசுவேன், இவரோடு நான் பேச மாட்டேன், இவரோடு நான் உறவு கொள்வேன், உறவு கொள்ள மாட்டேன் என்ற ஒரு விருப்புரிமை அங்கே இருக்கின்றது. ஆக திருத்தந்தை இந்த 2 உறவு நிலைகளையும் ஒன்றாக எடுக்கின்றார். ஒரு பக்கம் சில உறவுகளோடு நாம் பிறக்கின்றோம், இன்னொரு பக்கம் சில உறவுகளை நாம் தேர்ந்து கொள்கின்றோம். ஆக நமக்கு கொடுக்கப்படுகின்ற உறவு என்றாலும் சரி, நாம் தேர்ந்து கொள்கின்ற உறவு என்றாலும் அங்கே என்ன இருக்க வேண்டுமென்றால் முதலில் இரக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்படி தொடங்குகிறார் என்றால், லூக்கா நற்செய்தி 10:30-35 உள்ள பகுதியில் நாம் வாசிக்கின்ற நல்ல சமாரின் எடுத்துக்காட்டை அவர் எடுக்கின்றார். நல்ல சமாரின் எடுத்துக்காட்டை எடுக்கின்ற திருத்தந்தை அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அங்கே 4 மனிதர்களை பார்க்கிறோம். ஒரு மனிதர் விழுந்து கிடக்கிறார், இன்னொரு மனிதர் அவரை காயப்படுத்திவிட்டு மறைந்திருக்கிறார், இன்னொரு 2 பேர், அதாவது ஒரே மனிதருக்குள் அடக்கிவிடலாம், அவர்கள் அவரை கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள். 4வதாக வருகிறவர் தன்னுடைய கழுதையிலிருந்து இறங்கி அவருக்கு தேவையானவற்றை செய்கிறார். இந்த 4 பேரை முன்வைக்கின்ற திருத்தந்தை முதலில் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்றால், ஹூ இஸ் மை நெய்பர், எனக்கு அடுத்திருப்பவர் யார், அல்லது நீ அடுத்திருப்பவராக இருக்கிறாயா? அடுத்திருப்பவராக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் தவிர்க்க வேண்டியது இன்டிஃபரன்ஸ், இன்டாலரன்ஸ். இன்டிஃபரன்ஸ் என்று பார்க்கும்போது கண்டுகொள்ளாதன்மை. அந்த கண்டுகொள்ளாதன்மை நாம் எங்கே பார்க்கின்றோம்? லேவியும் குருவும் அந்த காயப்பட்ட மனிதரை பார்த்துவிட்டு கடந்து செல்கிறார்கள் கண்டுகொள்ளாமல். அங்கே நாம் காண்பது கண்டுகொள்ளாதன்மை. இன்டாலரன்ஸ், பொறுத்து கொள்ளாமை நாம் எங்கே பார்க்கின்றோம்? காயப்படுத்திய நபர்களில். ஆனால் இந்த மனிதர் என்ன செய்கிறார்? இன்டகிரேஷன், அவர் தன்னையே ஒருங்கிணைத்துக் கொள்கிறார். எதன் வழியாக? தன்னுடைய பரிவின் வழியாக. திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், பரிவு என்பதை எப்படி வரையறுக்கிறார்? பரிவு என்பது நான் இவரை இதை செய்யாவிட்டால் அவருக்கு என்ன ஆகும் என்று கேட்பது. நல்ல சமாரன் கேட்ட கேள்வி அதுதான். இந்த காயப்பட்ட மனிதரை நான் தூக்கிவிடாவிட்டால் அவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டு உடனடியாக தன்னுடைய பயணத்தை நிறுத்திவிட்டு அங்கே அவருக்கு துணையாக நிற்க வருகின்றார். அங்கே பரிவை காட்டுகிறார். ஆக திருத்தந்தி அவர்களை பொறுத்தவரையில் நாம் சகோதர உறவில் இருந்தாலும் சரி, நட்பு உறவில் இருந்தாலும் சரி, அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கான முதல் படி என்னவென்றால் இரக்கம் காட்டுவது அல்லது பரிவு காட்டுவது. பரிவு அல்லது இரக்கம் வந்துவிட்டால் அங்கே அன்பு உடனடியாக வந்துவிடும். அடுத்ததாக திருத்தந்தை அவர்கள் இந்த சுற்றுமடலில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபர் யாருவென்றால் புலம்பெயர்ந்தோர், மைக்ரன்ஸ். இன்று உலகம் முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நம்முடைய இந்திய மண்ணில் கூட, குறிப்பாக நம்முடைய தமிழ் மண்ணில் நாம் பார்த்தோம் என்றால், வட இந்தியர்கள் இங்கே வருகிறார்கள், அல்லது நாம் வேலை நிமித்தமோ பணியின் நிமித்தமோ வெளிநாட்டிற்கு செல்கிறோம், வெளி மாநிலங்களுக்கு செல்கிறோம். ஒவ்வொரு நிலையும் நாம் ஒரு புலம் பெயர்ந்த நிலையில் தான் இருக்கின்றோம். இந்த புலம் பெயர்ந்தோரை இன்றைய உலகம் எப்படி பார்க்கிறது என்றால், ஒரு த்ரெட்டாக, தன்னை தண்டிக்க வருகின்ற ஒருவராக, அல்லது ஒரு எதிராளியாக பார்க்கிறது. திருத்தந்தையருடைய ஒரு கருத்து என்னவென்றால், அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு வருவது ஒன்றுமில்லாமல் வருவது போல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மதிப்பீடுகளை கொண்டு வருகிறார்கள். ஆக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கற்பிக்கிறார். கற்பித்துவிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுவது என்னவென்றால், ஒருவர் மற்றவரிடம் நாம் நெருக்கம் பாராட்ட வேண்டுமென்றால் எதை பார்க்க வேண்டும்? வேறுபாட்டை அல்ல, அவரையும் என்னையும் இணைக்கின்ற இணைப்பை. எது இணைக்கின்றது? என்னுடைய சதை. என்னுடைய சதையும் அவருடைய சதையும் ஒன்று என்றால் அவரும் நானும் உடன் பிறந்தோர். ஆக அவரும் நானும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு நிலையை நான் எட்டிவிட்டேன் என்றால், இந்த உலகத்தில் நல்ல அரசியல் மலரும், நல்ல பொருளாதார கொள்கைகள் மலரும். நல்ல பொருளாதார கொள்கைகள் மலர்ந்தால் அனைவருமே அனைத்தையும் பெற்று நலமாக இருப்பார்கள். இதுதான் திருத்தந்தை அவர்கள் முன்வைக்கின்ற கடைசி இலக்காக இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக அனைவரும் உடன் பிறந்தோர் என்பது ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதினாலும், இன்னொரு பக்கம் அது ஒரு பெரிய பொறுப்புணர்வை தருகின்றது. என்ன பொறுப்புணர்வென்றால், நான் ஒருவர் மற்றவரை, அது சகோதர உறவாக இருக்கலாம், நட்பு உறவாக இருக்கலாம், முன்பின் தெரியாதவராக இருக்கலாம், அவரை நான் அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு எனக்கு முதலில் தேவை பரிவு. பரிவு வந்துவிட்டால் அங்கே அன்பு மலரும். அன்பு மலர்ந்துவிட்டால் அனைத்தும் நலம் பெற்றதாக மாறும். நலம் பெற்ற இந்த உலகில் அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு நிலையில் நோயுற்றோரும் ஏற்றுக்கொள்ளப்படுவர். நோயுற்றோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அனைவருக்கும் ஒரு நன்மைத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல நிலை உருவாகும். அந்த நிலையை நோக்கி நாம் கடந்து செல்ல முன்வருவோம். அதற்கு நம்முடைய அன்னையின் பரிந்துரையை இன்றும் என்றும் நாடுவோம். ஆமென்.
வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உம்பலையோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலையோடு சேர்ப்பாய் தூயவரே.